வணக்கம் திருவாளர் ஜவஹிருல்லா. அண்மை நாட்களாக இந்தியாவில் கிறிஸ்தவருக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகள் பற்றி உலக நாடுகள் கவலையோடு நோக்கி வருகின்றன. கிறிஸ்தவ விசுவாசிகள் குருக்கள், ஆலயங்கள், ஜபக்கூடங்கள் என தாக்கப்பட்டுள்ளன. நிறைய உயிர் பலிகள் வேறு. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன?
அதாவது ஒரிசாவை இன்னொரு குஜராத்தா ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங் பரிவார் பயங்கரவாதிகளுடைய நோக்கம். அதற்கான முழு தயாரிப்பிலும் அவர்கள் ஈடுபட்டு கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்களை நடத்தினார்கள். அதை தொடர்ந்து இப்போது மாவோயிஸ்டினால் ஒரு கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த பழியை கிறிஸ்தவ மக்கள் மீது அநியாயமாக போட்டுவிட்டு தொடர்ச்சியாக அங்கே கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மீதும் தேவாலயங்கள் மீதும் தாக்குதல் சங் பரிவார் பயங்கரவாதிகளால் அரங்கேற்றப்பட்டு வருவதை, அதை தொடர்ந்து ஒரிசாவை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்திற்கும் அது பரவி இருக்கக்கூடிய ஒரு வேதனையான சூழலை நாம் பார்க்கின்றோம். இதை தமிழ்நாடு முஸ்லிம் நேட்ட கழகம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. சமீபத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை கூட உலக சமாதான நாள் ஐநா பிரகடனப்படுத்திய அந்த நாளிலே சென்னையில மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் சார்பாக பியூசிஎல் சார்பாக நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலே நான் பேசும்போது குறிப்பிட்டேன், குஜராத்திலே கலவரங்கள் நடைபெற்ற போது அன்று பிஜேபியின் சார்பாக இருந்த அரசாங்கத்திலே வாஜ்பாயினுடைய அரசாங்கம் எப்படி அந்த குஜராத்திலே நடைபெற்ற மிக மோசமான அந்த இன அழிவு என்று சொல்லலாம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததோ, அதுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில தற்சமயம் மன்மோகன் சிங் அரசாங்கமும் ஒரிசாவிலும் கர்நாடகத்திலும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. இந்திய அரசியல் சாசன சட்டம் 356 பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டால் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துவதற்கு வழிவகை செய்கின்றது. எங்களை பொறுத்தவரை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, உடனடியாக ஒரிசாவிலும் அதே போல கர்நாடகத்திலும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய 356 பிரிவை பயன்படுத்தி அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதாவது குஜராத்தில் கூட ஒரு 3 மிக கொடுமையாக நடந்து அதற்கு பிறகு ஒரு அமைதி என்று சொல்ல முடியாது ஒரு நிலை வந்தது. ஆனால் ஒரிசாவை பார்த்தோம் என்றால் வாரக்கணக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. இது தொடர்பாக நடைபெறக்கூடிய கூட்டங்களிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் விரைவிலே போராட்டங்களையும் நடத்தவிருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இப்போ முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கு?
நல்ல உறவு எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. ஒருவருடைய பிரச்சனையை இன்னொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில, அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில ஒன்று சேர்ந்து நாம் வந்து பல பணிகளிலே ஒருங்கிணைந்தால் நிறைய நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும். இதை நான் வந்து வெறுமனே ஏட்டளவிலே அல்லது பேச்சுவாக்கிலே சொல்ல விரும்பவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியின் போது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நம் இரு சமூகங்களும் ஒன்று சேர்ந்து வீதிக்கு வந்து போராடியதனுடைய விளைவாக தான் அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாத ஒரு நிலை ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டு அவரே வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு நிலை. ஆனால் அரைகுறையாக வாபஸ் வாங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றி அந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு கல்லறை கட்டினோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நல்ல முறையில கிறிஸ்தவ சகோதரர்களுடன் நாங்கள் இங்கே உறவு வைத்திருக்கின்றோம். சொல்லுங்க.
இப்ப இந்து மத தீவிரவாத அமைப்புகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள்லயும் சில தீவிரவாத அமைப்புகள் குண்டு வைப்பு தாக்குதல்களை அவ்வப்போது அரங்கேற்றி கொண்டுதான் இருக்கின்றன. தாங்கள் ரமலான் நோன்பு பற்றி சொன்னபோது, இந்த நோன்பானது முஸ்லிம்களுக்கு வருடம் முழுவதும் வாழ்வதற்கு நெறிப்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க. இந்த முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் பற்றி என்ன சொல்றீங்க?
அதாவது முஸ்லிம் தீவிரவாதம் என்று சொன்னாலே நாம் வந்து ஒரு சூடான ஐஸ்கிரீம் என்று குறிப்பிட்டால் அது எப்படி முரண்பாடோ அதே போன்றுதான் முஸ்லிம் தீவிரவாதம் என்றோ அல்லது இஸ்லாமிய தீவிரவாதம் என்றோ சொல்வது அமைந்திருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரை போர்க்காலத்தில் கூட, போர் என்பது ஒரு அரசாங்கம் தான் நடத்த முடியும், தனியாக ஒரு கும்பல் ஒரு குழு நிச்சயமாக போரில் ஈடுபட முடியாது. அப்படி ஒரு அரசு சார்பாக நடைபெறக்கூடிய போரில எப்படிப்பட்ட நெறிமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், அதே போல வந்து தேவாலயங்கள், குருமாக்கள், இவர்களை எந்த வகையிலும் அந்த போர் நேரத்தில் கூட தாக்கக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இது மட்டுமல்லாமல் நீர்நிலைகள், செடி கொடிகள், மரங்கள் இவற்றுக்கும் கூட எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்திருக்கின்றது. எவ்வளோ பெரிய பாதிப்புகள், தனிப்பட்ட பாதிப்புகள் ஈடுபட்டாலும் கூட தீவிரவாதம் என்ற பெயரிலே குண்டு வெடிகுண்டு தாக்குதலை நடத்துவது நிச்சயமாக இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்றல்ல. அதை செய்பவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாம்பை பொறுத்தவரை, அதாவது குண்டை பொறுத்தவரை, யார் நண்பர் யார் எதிரி என்றெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அழிக்கக்கூடிய கொடுமையான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அப்படி தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் ஒரு வன்முறை கும்பல், அவர்களுக்கு மதத்தின் அடிப்படையிலே அவர்களை இணைத்து பார்ப்பதே தவறு என்று நினைக்கின்றனர். வேண்டுமென்றால் அவர்களுடைய பெயரை சொல்லி, அவர்களுடைய அமைப்பை சொல்லி, அந்த கும்பல் இந்த கும்பல் என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரை இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு, அப்பாவிகளை கொல்லக்கூடிய தாக்குதல்களுக்கு இமி அளவு கூட இடம் இல்லை. அப்படி செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்கின்றார்கள், இறைவனுடைய கோபத்திற்கு இலக்காக கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
திருவாளர் ஜவஹிருல்லா, இந்தியா என்றாலே பல சமயங்கள் ஒன்றிணைந்து வாழும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இங்கு ஐரோப்பிய மக்கள் ஏறெடுத்து பார்க்கின்றனர். அப்படி ஒரு நிலைமை இருந்த இந்தியாவில் மத தீவிரவாதம் பரவலாக காணப்படுகின்றது. மதங்களிடையே நல்லிணக்கம் வருவதற்கு என்ன செய்யலாம் என்று தாங்கள் நினைக்கின்றீர்கள்?
மதங்களிடையே நல்லிணக்கம் வருவதற்கு நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருப்பது உதவிகரமாக இருப்பது, இது வந்து வெறும் வார்த்தைகளில் அல்லாமல் செயலளவிலே அதை செயல்படுத்துவது தான் நிச்சயமாக வழிவகுக்கும். இந்த தீவிரவாதத்தை பொறுத்தவரை அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சிறிய கும்பலாகத்தான் இருக்கின்றார்கள். பெரும்பகுதியாக இந்தியாவிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்து மக்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாடு வந்து பல பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு கதம்ப மாலை தோட்டம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். குஜராத்திலே வந்து பூகம்பம் வெடித்த போது அனைத்து சமய மக்களும் சேவை செய்வதற்கு முன் வந்தார்கள், இரத்த தானம் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அதே போல ஒரிசாவிலே கடந்த காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்த போது அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்ட வந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஒன்றை நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். 2004 டிசம்பர் 26 தமிழகத்தினுடைய கடற்கரை ஓரம் சென்னையிலே பட்டினப்பாக்கம் தொடங்கி குமரி மாவட்டத்திலே குளச்சல் வரை சுனாமி என்ற ஆழி பேரலை மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி மக்கள் பெருமளவிலே பாதித்தார்கள். அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களத்திற்கு சென்று எல்லோரும் கடற்கரையை விட்டு ஓடி வந்தபோது முதல் முறையாக இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் எங்களுடைய தொண்டர்கள் கடலை நோக்கி சென்று மக்களை மீட்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள். உறவினர்கள் கூட தொடுவதற்கு அஞ்சிய சடலங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியும் ஈடுபட்டார்கள். உடனே நிவாரண முகாம்களை செய்தோம். எதற்காக இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த தீவிரவாதிகள் அந்தந்த மதங்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, சாதாரண மக்கள் தான் மதங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ மக்கள் ஏராளமான கல்வி சேவை, மருத்துவ சேவை இதையெல்லாம் இந்த நாட்டிலே செய்கின்றார்கள். ஸ்டேன்ஸ் ஃபாதிரியார் அவர்கள் ஒரிசாவில தொழுநோயாளிகளை தொட்டு சிகிச்சை செய்தார். மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கின்றார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஃபாதிரியாரே கொண்டு குளிக்கக்கூடிய அளவுக்கு கயவர்கள் அந்த சமயத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் கருத முடியாது. இது போன்ற ஒரு நிலையில ஒரு வெறுமனே வாய்வீச்சில் அல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் குறிப்பாக சங்கடங்கள் இடர்கள் ஏற்படும் போது பிற சமய மக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை தான் நிச்சயமாக ஒரு பெரிய சமூக நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய கருத்து.
திருவாளர் ஜவஹிருல்லா பல் சமய இணக்க வாழ்வு பற்றி வத்திக்கான் வானொலியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்தியாவில் மதங்களிடையே நல்லிணக்கம் ஓங்கட்டும். வணக்கம்.